லௌடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்பு இதயங்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் மயில்வின் மந்திரம், வாரம்போர் அலசல் மற்றும் செய்திகள். மயில்வின் மந்திரம், அன்பு அனைத்திலும் மன உறுதியோடு இருக்கும். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமடலின் 13 பிரிவில் திருத்தூதர் பவுல் குறிப்பிட்டுள்ள அன்பின் 13 பரிமாணங்கள் குறித்த தன் கருத்துக்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் அன்பின் மகிழ்வு திருத்தூத அறிவுரை மடலில் திருமணத்தில் அன்பு என்ற 4 பிரிவில் ஒவ்வொன்றாக பதிவு செய்துள்ளார். அவற்றில் அன்பு அனைத்தையும் பொறுத்துக்கொள்ளும் என்பது பற்றி அம்மடலின் 118-119 பத்திகளில் திருத்தந்தை கூறியுள்ள கருத்துக்கள்.
ஒவ்வொரு சோதனையையும் நேர்முக எண்ணத்தோடு பொறுத்துக்கொள்ளும் அன்பு பகைமை சூழல்களில் உறுதியாக இருக்கும். எந்த சவாலையும் சந்திப்பதற்கு தொடர்ந்து தயாராக இருக்கும். ஒவ்வொரு மனிதரின் முகத்திலும் அவரது ஆழ் மனதிலும் கடவுளின் சாயலை பார்க்கும் நிலைக்கு நீ வரும்போது என்ன நடந்தாலும் அனைத்தையும் புறந்தள்ளி அந்த மனிதரை நீ உண்மையிலேயே அன்பு கூறத் தொடங்குவாய். குடும்ப வாழ்வில் அதை அச்சுறுத்தும் ஒவ்வொரு தீமையையும் எதிர்ப்பதற்கு நமக்கு உதவும் அன்பின் சக்தியை நாம் பேணி வளர்க்க வேண்டும். அன்பு தனியா கோபத்திற்கு, மற்றவரை அவமதிப்பதற்கு அல்லது அவர்களை புண்படுத்தும் ஆசைக்கு அல்லது சில சலுகைகளை பெறுவதற்கு இடம் கொடுக்காது. கிறிஸ்துவத்தின் உயரிய குறிக்கோள் குறிப்பாக குடும்பங்களில் எதையும் மன உறுதியோடு ஏற்கும் அன்பாகும். சில நேரங்களில் சொந்த பாதுகாப்பிற்காக தங்களின் துணைவியார் அல்லது துணைவரிலிருந்து பிரிந்து செல்லும் ஆண்கள் அல்லது பெண்களை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டது உண்டு. ஆயினும் நோய்கள், துன்பங்கள் மற்றும் சோதனைகளை அவர்கள் எதிர்கொள்ளும் நேரங்களிலும் அவர்கள் மற்றவரால் விலக்கி வைக்கப்படும் போதும் கூட அவர்களுக்கு உதவ நாம் முயற்சிக்க வேண்டும்.
வாரம் ஒரு அலசல், காருண்யத்திற்கு காசு தேவையில்லை. அக்காலத்தில் பாடலிபுத்திரத்தில், அதாவது இன்றைய பீகார் மாநிலத்தின் தலைநகரான பாட்னாவில், ஆடல் அழகி ஒருவர் இருந்தார். அவர் தன் அழகால் பல ஆடவர்களை மயக்கி முறைகேடான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். பாடலிபுத்திரத்திற்கு வெளியே புத்தரின் முக்கிய சீடர்களில் ஒருவரான உபகுப்தர் என்பவர் தனியான ஓரிடத்தில் எப்போதும் ஆழ்நிலை தியானத்தில் திளைத்துக் கொண்டிருந்தார். ஒருநாள் அந்த ஆடல் அழகி உபகுப்தரிடம் சென்று, "சுவாமி, என்னிடம் புத்தர் சொன்ன நிர்வாணம் பற்றி பேசாதீர்கள். எனக்கு வேறு நிர்வாணம் எல்லாம் நன்கு தெரியும். அதை உமக்கும் கற்பிப்பேன்" என்றார். அதை கேட்ட உபகுப்தர் அங்கிருந்து ஓடத் தொடங்கினார். அந்த பெண்ணும் அவரை பின்தொடர்ந்து, "சுவாமி, என்னிடம் எப்போது வருவீர்கள்?" என்று கேட்டுக்கொண்டே பின் சென்றார். "பெண்ணே, பொறுத்திரு, ஒருநாள் நான் வந்து உன்னை திருப்திப்படுத்துவேன்" என்றார். அதை கேட்ட அந்த பெண் ஒரு துறவியையே தான் மயக்கிவிட்டதாக கனவுலகில் புரண்டார். ஆண்டுகள் உருண்டோடின. அந்த பெண்ணின் முறைகேடான வாழ்வால் பல நோய்கள் அவரை தாக்கி எவரும் அருகில் நெருங்காதபடி உடல் முழுவதும் துர்நாற்றம் வீசியது. அப்பெண்ணுக்கு தாகத்திற்கு தண்ணீர் கொடுக்கக்கூட யாரும் இல்லை. இந்நிலையில் உபகுப்தருக்கு திடீரென்று அந்த பெண்ணிடம் தான் கூறியது நினைவுக்கு வர அவர் அப்பெண்ணை தேடிச் சென்றார். திடீரென உபகுப்தரை தன் வீட்டில் பார்த்த அந்த பெண் அவரிடம், "சுவாமி, என்னை தொடாதீர்கள், தொடாதீர்கள். உடல் முழுவதும் நோய்" என்றார். ஆனால் உபகுப்தரின் கருணை பார்வை அப்பெண் மீது வெள்ளமாய் பாய்ந்தது.
பின்னர் உபகுப்தர் அந்த பெண்ணிடம், "பெண்ணே, நீ எது கவர்ச்சி என்று இப்போது வரை நினைத்தாயோ அது கவர்ச்சி அல்ல. இப்போது உன் கண்களில் ஒளி விடுகிறதே அந்த கருணைதான் உண்மையான கவர்ச்சி. வெளி கவர்ச்சியெல்லாம் கவர்ச்சி ஆகாது" என்று சொன்னார். அந்த பெண்ணும் அன்று முதல் உபகுப்தரின் சீடராக அவர் பின்னே சென்றார். அன்பு இதயங்களே, இந்த கதையை சொன்ன பேராசிரியர் முனைவர் ஜெயந்த ஸ்ரீ அவர்கள் அந்த கதை பற்றிய தன் எண்ணத்தை இவ்வாறு கூறியுள்ளார்.
"உண்மையான மனித நேயத்திற்கு விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. உண்மையான துறவுக்கு வேண்டியவர்களும் கிடையாது, வேண்டப்படாதவர்களும் கிடையாது. ஆனால் இவை எல்லாமே நம் ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கின்றன. வாழ்க்கை அவசரத்தில் அவற்றை நாம் கைமறதியாய் எங்கோ வைத்துவிட்டோம். வள்ளுவ பெருந்தகையும் இனிய உளவாக இன்னாத கூறல் என்று மனதிற்கு இன்பம் தரும் சொற்களை கூறுமாறு எழுதியுள்ளார். எனவே நாம் வார்த்தை வன்முறைகளை கைவிடுவோம், அடுத்தவரை பார்க்கும்போது வணக்கம் சொல்வோம், புன்னகை ஒன்றை உதிர்ப்போம், அடுத்தவரிடமிருந்து அதே வணக்கம் கிடைக்கவில்லை எனில் கடவுளே அவர்களுக்கும் அதே மாதிரியான அருளை தாரும், அவர்களை ஆசிர்வதியும் என்று வேண்டிக் கொண்டே நம் வழியில் நடப்போம்.
அன்பு இதயங்களே, ஓராண்டுக்கும் மேலாக உலக சமுதாயத்தை, குறிப்பாக தற்போது இந்தியாவை கொரோனா பெருந்தொற்றின் இரண்டாவது அலை ஆழி பேரலையாக தாக்கி கொத்து கொத்தாக மக்களின் உயிர்களை குடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பெருந்தொற்று காலத்தில் காருண்யத்தோடு செயலாற்றும் மருத்துவ பணியாளர்களை மற்றும் தன்னார்வ தொண்டர்களை நன்றியோடு நினைக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். அதே நேரம் பெருந்தொற்று பரவலையும் பொருட்படுத்தாமல் இஸ்ரேல், மியான்மார் உட்பட சில நாடுகளில் இடம்பெறும் வன்முறைகளும் போர்களும் அப்பாவி மக்களின் உயிர்களை காவு வாங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த வேளையில் பகைமையும் பழிவாங்கும் உணர்வுகளும் மறைந்து மனித மனங்களில் மனிதநேயம், கருணை, காருண்யம் ஆகியவை தேவைப்படுகின்றன. மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்கள் உடன்பிறந்த அன்புணர்வு பற்றி கூறியுள்ளதை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் அன்பின் மகிழ்வு திருத்தூது அறிவுரை மடலில் குறிப்பிட்டுள்ளார்.
உன்னை அதிகம் வெறுக்கும் நபர் தன்னில் சில நன்மைத்தனத்தை கொண்டிருக்கின்றார். உன்னை அதிகம் வெறுக்கும் நாடு கூட தன்னில் சில நன்மைத்தனத்தை கொண்டிருக்கின்றது. உன்னை அதிகம் வெறுக்கும் இனம் கூட தன்னில் சில நன்மைத்தனத்தை கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மனிதரின் முகத்திலும் அவரது ஆழ் மனதிலும் கடவுளின் சாயலை பார்க்கும் நிலைக்கு நீ வரும்போது என்ன நடந்தாலும் அனைத்தையும் தவிர்த்து அந்த மனிதரை நீ அன்பு கூறத் தொடங்குவாய். உனது பகைவரை அன்பு கூறுவதற்கு மற்றொரு வழியும் உள்ளது. உனது எதிரியை வீழ்த்துவதற்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அச்சமயத்தில்தான் நீ அதை செய்யக்கூடாது. அன்பின் மிகுந்த அழகு மற்றும் வல்லமைக்கு நீ உயரும் போது தீமையான அமைப்பு முறைகளை தோற்கடிக்க மட்டுமே நீ வழிகளை தேடுவாய். வெறுப்புக்கு வெறுப்பை காட்டுவது இப்பிரபஞ்சத்தில் ஏற்கனவே இருக்கும் வெறுப்பையும் தீமையையும் ஆழப்படுத்தவே செய்யும். நான் உன்னை தாக்கினால் மற்றும் நீ என்னை தாக்கினால் பதிலுக்கு நான் உன்னை தாக்கி மற்றும் நீ என்னை தாக்கி இது முடிவில்லாமல் சென்று கொண்டிருக்கும். அது ஒருபோதும் முடிவுறாது. எந்த இடத்திலும் யாராகிலும் ஒருவர் ஒரு நல்ல உணர்வை கொண்டிருந்தால் அவரே உறுதியான மனிதர். அந்த திடமான மனிதரே வெறுப்பின் சங்கிலியை மற்றும் தீமையின் சங்கிலியை அறுத்தெறிகின்றவர்.
அன்பு இதயங்களே, கடந்த சில நாட்களாக பாலஸ்தீனாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே உள்ள காசா பகுதியில் கடுமையான வன்முறை தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த தாக்குதல்களில் 42 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 100 மேற்பட்டோர் காயமுற்றுள்ளனர். மே 17 இத்திங்கள் காலையில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் இன்னும் கடுமையாக இருந்தன என்று BBC செய்திகள் கூறுகின்றன. ஐக்கிய நாடுகள் நிறுவனம், அமெரிக்க ஐக்கிய நாடு உள்ளிட்ட வேறு சில நாடுகள் இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து விண்ணப்பித்து வருகின்றன. இந்த ஞாயிறன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் ஆயுதங்களின் இடைவிடாத இறைச்சல் நிறுத்தப்படுமாறும் உலகளாவிய சமுதாயத்தின் உதவியோடு அமைதியின் பாதையில் நடக்குமாறும் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனிய அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மே 16 ஞாயிறு நண்பகலில் வத்திக்கானின் புனித பேதுரு வளாகத்தில் கூடியிருந்த மக்களுக்கு வானக அரசியை வாழ்த்தொலி உரை ஆற்றிய பின் திருத்தந்தை இவ்வாறு அழைப்பு விடுத்தார்.
Seguo con grandissima preoccupazione quello che sta avvenendo in terra santa. In questi giorni violenti scontri armati tra la striscia di Gaza e Israele hanno preso il sopravvento e rischiano di degenerare in una spirale di morte e distruzione.
புனித பூமியில் இடம்பெறும் தாக்குதல்கள் நிறுத்தப்படுமாறும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனிய ஹமாஸ் புரட்சி குழுவுக்கும் இடையே ஒப்புரவு இடம்பெறுமாறும் கடவுளின் பெயரால் கேட்டுக் கொள்கின்றேன். இத்தாக்குதல்களில் இறந்தவர்களில் பலர் சிறார் என்பது கொடூரமானது மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. இவர்களின் மரணம் மக்கள் வருங்காலத்தை கட்டியெழுப்ப விரும்பவில்லை, மாறாக அதை அழிக்கவே விரும்புவதை காட்டுகின்றது. இஸ்ரேல் மற்றும் காசா பகுதியில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் வன்முறை தொடர் மரணங்கள் மற்றும் அழிவையே பிறப்பிக்கும். உடன்பிறந்த உணர்வு மற்றும் நல்லிணக்க வாழ்வை காயப்படுத்தும். போரிடும் தரப்புகள் உடனடியாக உரையாடலில் ஈடுபடவில்லை எனில் அது இந்த காயங்களை குணப்படுத்துவதை கடினப்படுத்தும்.
La loro morte è segno che non si vuole costruire il futuro, ma lo si vuole distruggere. Inoltre, il crescendo di odio e di violenza che sta coinvolgendo varie città in Israele è una ferita.
மே 16 ஞாயிறன்று வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவிலில் இத்தாலியில் வாழ்கின்ற மியான்மர் மக்களுக்கு திருப்பலி நிறைவேற்றிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், மியான்மரில் இடம்பெற்று வரும் வன்முறை தாக்குதல்கள் மற்றும் அடக்குமுறை ஆகியவை நிறுத்தப்பட்டு அந்த நாட்டில் அமைதி நிலவ ஜெபித்தார். மியான்மர் விசுவாசிகளும் தீமைக்கு முன்னால் தலை வணங்காமல், வேதனையால் நசுக்கப்படுவதற்கு தங்களை அனுமதிக்காமல், ஏமாற்றப்பட்ட மற்றும் தோற்கடிக்கப்பட்டவர்களின் கசப்பு உணர்வில் வீழ்ந்து விடாமல், அனைவரின் இதயங்களும் அமைதிக்காக மனம் மாற இறைவேண்டல் செய்யுமாறு திருத்தந்தை அழைப்பு விடுத்தார்.
Carissimi fratelli e sorelle, oggi voglio portare sull'altare del Signore le sofferenze del vostro popolo e pregare con voi perché Dio converta i cuori di tutti alla pace.
அன்பு இதயங்களே, காருண்யத்திற்கு மனித நேயத்திற்கு காசு கிடையாது. இவை அனைத்திற்கும் மனம் வேண்டும், மனம் இருக்கின்றது என்ற உணர்வு வேண்டும். இந்த உணர்வை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய அறிவு வேண்டும். பொதுவாக நாம் அறிவால் சிந்தித்து மனதால் உணர்வோம். ஆனால் உண்மையான மனிதநேயம் உள்ளவர்கள் இதயத்தால் சிந்தித்து அறிவால் உணர்வார்கள். இதைத்தான் மகாத்மா காந்தியும் அன்னை தெரேசாவும் செய்தனர். மனிதநேயம் இருக்கும்போது மன இறுக்கம் குறைந்து போகும், கண்கள் சுடர்விடும், காது நன்றாக கேட்கும். கணியன் பூங்குன்றனார் சொன்னது போல, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பு பிறக்கும். இவ்வாறு பேராசிரியர் முனைவர் ஜெயந்தஸ்ரீ அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அன்பு இதயங்களே, மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்கள் சொன்னது போல், காருண்ய பண்பை வளர்த்து கொள்ள நம்பிக்கையோடு முதல் படியில் அடியெடுத்து வைப்போம். அப்போது முழு படிக்கட்டுகளையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. வெறுப்பின் சங்கிலியை மற்றும் தீமையின் சங்கிலியை அறுத்தறிகின்ற மனிதர்களாக, காசின்றி வழங்கவல்ல காருண்ய மனிதர்களாக வாழ்வோம்.
காருண்யத்திற்கு காசு தேவையில்லை. இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள்.
இத்தாலியில் தேசிய அளவில் சிறப்பிக்கப்படும் 50வது துறவு வாழ்வின் வாரத்திற்கு காணொலி வழியாக சிறப்பு செய்தி ஒன்றை வழங்கியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். கோவிட் பெருந்தொற்றின் காரணமாக கடந்த ஆண்டு இடம்பெற முடியாமல் இருந்த 49வது தேசிய துறவு வாழ்வின் வாரம் இவ்வாண்டு 50ஆம் வாரத்துடன் இணைந்து கொண்டாடப்படுவதை தன் காணொலி செய்தியில் குறிப்பிட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இத்தகைய கொண்டாட்டங்கள் இடம்பெறுவதை துவக்கி வைத்த தற்போதைய கர்தினால் அகிலோசோ போகோஸ் மெரினோ அவர்களுக்கு தன் பாராட்டுக்களை வெளியிட்டார். அர்ப்பண வாழ்வு என்பது அதன் பயணத்திலும் ஒருவர் தன்னையே அர்ப்பணிப்பதிலும் புரிந்து கொள்ளப்படுகின்றது மற்றும் உண்மை நிலைகளுடனான கலந்துரையாடலில் புரிந்து கொள்ளப்படுகின்றது என தன் செய்தியில் கூறும் திருத்தந்தை, உண்மை நிலைகளோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள துறவு வாழ்வு தவறும்போது அது பெரும் சுமையாக மாறுகின்றது என மேலும் கூறியுள்ளார். துவக்க காலத்தில் தங்கள் துறவு சபை கொண்டிருந்த தனிவரத்தின் துணையுடன் பயணம் செய்யும் பாதையில் உண்மை நிலைகளுடனான கலந்துரையாடலில் புதுப்பித்தலின் அவசியம் குறித்தும் தன் காணொலி செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
ஹாங்காங் மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக இயேசுசபை அருள்பணியாளர் ஸ்டீவன் சாவ் சாவ் யான் அவர்களை மே மாதம் 17 திங்கட்கிழமை அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நியமித்துள்ளார். 1959 ஹாங்காங்கில் பிறந்த இயேசுசபை அருள்பணி ஸ்டீவன் சாவ் அவர்கள் 2018 முதல் நாளிலிருந்து சீனா இயேசுசபை மாநில தலைவராகவும், 2020 ஹாங்காங் ஆண் துறவு சபை தலைவர்கள் அமைப்பின் துணை செயலராகவும் பணியாற்றி வந்துள்ளார். இதற்கிடையே திங்கள் காலையில் திருப்பிட பல்வேறு துறைகளின் தலைவர்களை திருப்பிடத்தில் சந்தித்து உரையாடிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், அதன்பின் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் முகமது ஜாவத் ஜாரிஃப் அவர்களையும் திருப்பிடத்தில் சந்தித்து உரையாடினார். அத்துடன் துருக்கி அரசுத் தலைவர் ரெச்சப் தாயிப் எர்டோகான் அவர்களுக்கும் திருத்தந்தைக்கும் இடையே திங்கள் இத்தாலிய நேரம் காலை 9 தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றதாக திருப்பிட செய்தி தொடர்பகம் அறிவித்துள்ளது.
கடந்த 3.5 பல்வேறு துயர்களை அனுபவித்து வரும் மியான்மர் நாட்டு மக்களுடன் தன் அருகாமையையும் ஒருமைப்பாட்டையும் வெளிப்படுத்தும் விதமாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மே 16 இஞ்ஞாயிறன்று காலையில் புனித பேதுரு பெருங்கோவிலில் சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றினார். ராணுவத்தால் இந்த ஆண்டு 2023 மியான்மரில் இடம்பெற்ற ஆட்சி கவிழ்ப்பை தொடர்ந்து பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வரும் அந்நாட்டு மக்களுக்கென திருத்தந்தை நிறைவேற்றிய திருப்பலியில் ரோம் நகரில் வாழும் மியான்மர் நாட்டு மக்கள், அருள்பணியாளர்கள், துறவியர் ஆகியோர் பங்கேற்றனர். இத்திருப்பலியில் திருத்தந்தை வழங்கிய மறையுரையில் இயேசு இன்றைய நற்செய்தியில் காத்தருளும் என வேண்டுவது இன்றைய மியான்மர் சூழலில் தரும் அர்த்தம் குறித்து விளக்கம் அளித்தார்.
இயேசு தங்களை விட்டு பிரிந்து விண்ணகத்திற்கு எழும்பிச் சென்றது சீடர்களில் கவலையை ஏற்படுத்தவில்லை, மாறாக உலகிற்குள் மறைப்பணியாற்ற செல்வதற்குரிய தயாரிப்பையும் மகிழ்வையும் தந்தது என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறினார். இயேசுவின் விண்ணேற்றம் அவரது சீடர்களில் இழப்பு குறித்த உணர்வையோ தாங்கள் கைவிடப்பட்ட உணர்வையோ வழங்கவில்லை, ஏனெனில் இயேசுவின் விண்ணேற்றம் அவர் இந்த உலகிற்கு வந்த பணியின் முழு நிறைவாக இருந்தது என்று மே 16 ஞாயிறு நண்பகல் வானக அரசியை வாழ்த்தொலி உரையில் எடுத்துரைத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இந்ஞாயிறன்று உலகின் பல பாகங்களில் கொண்டாடப்பட்ட இயேசுவின் விண்ணேற்ற விழா, மனித நிலைக்கு இறங்கி வந்த இறைமகன் நம் ஊன் உடலை எடுத்துக்கொண்டு விண்ணகம் எழும்பிச் சென்றதை குறிக்கின்றது என்று கூறினார்.
தொடர் மரணங்களையும் பேரழிவுகளையும் கொணரும் வன்முறைகளை கைவிட்டு அமைதிகாக்க முன்வர வேண்டும் என இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனிய தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் இடையே அண்மையில் மீண்டும் துவங்கியுள்ள மோதல்களில் பல குழந்தைகள் உயிரிழந்துள்ளது கொடூரமானது மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என தன் வானக அரசியை வாழ்த்தொலி உரைக்கு பின் எடுத்துரைத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இவர்களின் மரணங்கள் இக்கால மக்கள் வருங்காலத்தை கட்டியெழுப்புவதில் அல்ல, மாறாக அதனை அழிப்பதிலேயே ஆர்வமாக இருப்பதன் அடையாளமாக உள்ளன என்றார். தற்போது இஸ்ரேல் மற்றும் காசா பகுதியில் இடம்பெற்று வரும் வன்முறைகள் தொடர் மரணங்களையும் பேரழிவுகளையுமே கொணர்வதுடன் மனித உடன்பிறந்த உணர்வுக்கும் அமைதியான இணக்க வாழ்வுக்கும் ஊறு விளைவிப்பவர்களாக உள்ளன என்ற கவலையை வெளியிட்டார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
தமிழகத்திலிருந்து செயல்படும் பெண்கள் நல பராமரிப்பு மையம் ஒன்றுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நிதியுதவி வழங்கி ஊக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தின் கோயம்புத்தூரிலிருந்து இயங்கும் சாந்தி ஆசிரம் எனும் வளர்ச்சி, கற்றுக்கொள்ளல் மற்றும் ஒத்துழைப்பிற்கான அனைத்துலக மையத்திற்கு உதவும் நோக்கத்தில் இணையவழி நிதி திரட்டல் கருத்தரங்கின் இறுதியில் கர்தினால் கான்ராட் கிரையாவ்ஸ்கி அவர்கள் திருத்தந்தையின் பெயரால் இந்த நிதியுதவியை அறிவித்துள்ளார். 60,000 திரட்டும் ஒருமைப்பாட்டின் தொடர் முயற்சி என்ற இந்த திட்டத்திற்கு 20,000 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கொடுத்து உதவியுள்ளார்.
இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.